முருகப்பெருமான் வடக்கிலே தேவகிரியிலே இருந்து தெற்கே திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு அந்த திருத்தலங்களிலே இருக்கின்ற சிவபெருமானை தன்னுடைய அன்னையான உமாதேவியாரோடு சேர்ந்து வழிபட்டு வருகிறார். அங்கிருந்து இங்கு வருகிறார். பலவிதமான திருத்தலங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய சிறப்புகளை எல்லாம் ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி மிகச்சிறப்பாக சொல்லிக் கொண்டு வருகின்றன. நம்ம சிலதை மட்டும் நேரம் கருதி நாம பார்க்கிறோம், சுருக்கமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய மகிமை, அளவிட முடியாத மகிமை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு என்றே ஸ்தல புராணங்கள் பலது உண்டு. அதை தவிர பல புராணங்களிலே, 18 புராணங்களிலே, இதிகாசங்களிலே அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்தலம் என்றால் அவ்வளவு பெருமை இருக்கிறது. நம்ம அதுல சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கிறோம். முருகனுடைய வழியிலே நாமும் அங்கே வருகிறோம். முதலிலே தேவகிரியிலே இருந்து எழுந்தருள்கின்றாராம் கதிரவன். உதயமான உடனேயே, சூரியோதயமான உடனேயே அங்கிருந்து வருகிறார். முதலிலே எங்கே வந்தார்னார், பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த நந்தி பிருங்கி ரெண்டு பேரும் சிவனுடைய கணங்களிலே ஒருவர்கள். இந்த பிருங்கி முனிவர் என்ன பண்ணுவாரா, சிவபெருமான் மீது அசாத்தியமான ஒரு அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். யாரையும் வணங்க மாட்டார், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அம்பிகை, உமையம்பிகை அருகிலே இருக்கும் பொழுது உமையம்பிகையை கூட வணங்க மாட்டாராம், சிவபெருமானை மட்டுமே பிரதட்சிணம் செய்து அவரை வணங்குவார். உமையம்பிகைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அருகிலே அமர்ந்த பொழுது பிருங்கம்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த வண்டு உருவின் உருவத்திலே சென்று ரெண்டு பேருக்கும் இடையிலே சென்று சிவபெருமானை மட்டும் வலம் செய்து வணங்கினாராம். அம்பிகைக்கு மிகவும் வருத்தமானதாம். என்னது இப்படி இவர் செய்கிறாரே என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே கேட்டு, யாரும் நம்மை பிரிக்க முடியாதபடியாக உம் உடலிலேயே எனக்கு ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக தவம் செய்தாராம். அந்த தவம் செய்த ஸ்தலம் கேதாரம் என்று சொல்லக்கூடிய, கேதார்நாத் சொல்லுகிறோமே, கேதாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கேதார ஸ்தலம், அங்கே அம்பிகை தவம் செய்து எம்பெருமானை அவரிடத்திலே இடப்பாகத்தை அடைந்தாள் என்று சொல்லும்படியாக புராணங்கள் சொல்லும். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்கள் இந்த யுத்தம் எல்லாம் முடிந்து பல பேரை கொன்ற காரணத்தினாலே தமக்கு பல பாவங்கள் ஏற்பட்டன என்று சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமான் எங்கேயுமே கைக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு அகப்படவில்லை. காசிக்கு செல்லுகின்றார்கள். காசிக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து சிவபெருமான் இவருடைய கண்ணுக்கு அகப்படாமல் மறைந்து விடுகின்றாராம். எங்கே செல்வது என்று இப்பொழுது ருத்ரப்பிரயாக என்று சொல்லுகிறோமே அங்கே, அதுக்கு பேர் குப்த காசின்னு பேர். அங்கே போய் சிவபெருமான் மறைந்திருக்கிறார் என்று அந்த குப்த காசி, அதனால தான் அது காசி மறைவாக, சிவபெருமான் வந்து மறைவாக இருந்த இடம் ருத்ரப்பிரயாக. அங்கே போகின்றார்களாம். அங்கே போனாலும் சிவபெருமான் அகப்படவில்லை. பார்த்தால் கௌரி குண்டத்திலே இருக்கின்றார் என்று அந்த கௌரி குண்டத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த அங்கே கௌரி குண்டத்திற்கு செல்லும் பொழுதும் கூட சிவபெருமான் அவர்களுக்கு அகப்படவில்லை. சோதிக்கிறார் இறைவன் அவர்களிடத்திலே விளையாடுகின்றார். அப்பொழுது ஆண் எருமை, ஒரு பெரிய இறுதியினுடைய ஆண் எருவி, இறுதியினுடைய வடிவிலே சிவபெருமான் சென்று கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியல. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள் இவர்கள், இந்த பீமசேனனானவன் இந்த ஆண் எருதை பார்த்து விட்டு இதை பிடிக்க வேண்டும். அந்த பக்கத்துல பார்த்தா ஹிமாலயால ஒரு விதமான எருது, சடைமுடியோடு இருக்கக்கூடிய எருது இருக்கும், அது போல இருக்கக்கூடிய அந்த எருதை பிடிப்பதற்காக பீமனானவன் செல்லுகிறார். அது ஒரு துவாரத்திற்குள்ளே உள்ளே தடையை விட்டு கொண்டு உள்ளே செல்லுகிறது. இவன் பின்னாடி என்ன செய்கிறான், அதை இவன் இழுக்க அது பீமனோடு சேர்ந்து உள்ளே செல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. இந்த எருதானது முதற்பகுதி உடற்பகுதி எல்லாம் நேபாளத்திலே சென்று விடுகின்றது. அதனுடைய விட்டபாகமும் கால் பாகமும், அதனோட பின்னங்கால்கள் இரண்டும் அங்கேயே தங்கி விடுகின்றன. அந்த இடத்திலே பார்த்து இவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. பீமசேனனுக்கு என்னடா இப்படி எல்லாம் இருக்க முடியும், ஒரு எருதுக்கு இப்படி இருக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது பஞ்சபாண்டவர்களும் சிந்திக்கிறார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருக்காட்சி அங்கே ஏற்படுகின்றது. இறைவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலேயே இந்த எருதினுடைய விஷ்டபாகம் எப்படி அவன் அதை தேய்த்து அதனை பிடித்து இழுத்தானோ அதை போன்ற ஒரு லிங்காகாரமாக, ஜோதிர்லிங்க ஸ்தலமாக, இங்கே ஜோதிர்லிங்கமாக நான் எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி ஜோதிர்லிங்கமாக அங்கே இறைவன் எழுந்தருளுகிறார். பீமசேனன் வருந்தி அவருக்கு பசு நெய்யினாலே அபிஷேகம் செய்து அவரை தடவி கொடுத்தானாக, இப்படி நான் செய்துவிட்டேனே, என்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று வருந்தினானான். பீமசேனன் ஒரு பெரிய சிவபக்தர். நமக்கு மகாபாரதத்துல ஒரு சின்ன குட்டி கதை வரும். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இருந்ததுதான். அதாவது நான் வந்து பூஜை பண்ணக்கூடியவன், அண்ணா வந்து சிவன் சாப்பாட்டு பிரியன், மிருகோதரன் பேரு, பீமசேனனுக்கு நல்ல சாப்பாட்டு பிரியன் அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருந்துதான். அவன் கைலாசத்துக்கு போன பொழுது பார்த்தா பூதகணங்கள் எல்லாம் கூட கூட வண்டி வண்டியா மலர்கள் எடுத்து கொட்டிருந்தார்களா என்னன்னு கேட்டதெல்லாம் நிர்மால்யம். என்னது நிர்மால்யமா, இவ்வளவு யாரியா பூஜை பண்றான்னு கேட்டான். இதே சொல்றே, அங்கே ஒருத்தன் பூலோகத்துல ஒருத்தன் இருக்கிறான் பீமசேனன் சொல்லி அவன் பண்ற அவஸ்தை எங்களுக்கு தாங்க முடியல. அவன் என்னடா பூஜை பண்ணிடுறான், இவ்வளவு பெரிய பூஜை பண்ணிடுறான், எப்படி பண்ணுவானோ தெரியாது. பண்ணினா இந்த நிர்மால்யத்தை எடுத்து போடுவதற்கு பூதகணங்களான எங்களுக்கு சமாளிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பூதகணங்கள் முறையிட்டமா. உடனே கண்ணன் இடத்துல கேட்கிறான், என்ன கண்ணா இப்படி இருக்கிறது, நான் அவன் ஒரு வேளை கூட உட்கார்ந்து பூஜை பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்போ கண்ணன் சொன்னாலா, நீ ஏன் போய் பாரு என்று சொல்லுகிறான். இப்ப பீமசேனனுடைய வழக்கு என்னன்னா, மிகச்சிறப்பாக மனத்திற்கு உள்ளேயே பூஜை செய்யக்கூடியவன். இது அம்பிகைக்கு சொல்லும்பொழுது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று சொல்லுவார்கள். உள்ளே அந்தர்முக சமாராத்யா, உள்ளே ஆராதிக்கப்படுகிறாள், மனத்திற்கு உள்ளே நம்முடைய ஆத்மாவிற்கு உள்ளே ஆராதிக்கப்படுபவளாக இருக்கிறாள். வெளிப்பு அந்த பாக்கிய பூஜை என்று சொல்லும்படியாக வெளியிலே இருக்கக்கூடிய பூஜையை விட உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாக கிரமாராத்யா என்று சொல்லும்படியாக அந்தர் பூஜையிலே உள்ளே இருக்கக்கூடிய பூஜையிலே அம்பிகை ஆட்படுகின்றாள் என்று ரசநாமமானது சொல்லும். அதே போல இவன் உள்ளே பூஜை செய்யக்கூடியவன், அவனுக்கு வெளியில யாரும் சிவலிங்கம் வச்சுதான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. போவான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய தோட்டத்தை பார்த்தா சிவருமானே இந்த மலர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேரட்டும், அவ்வளவு அப்படியே கையை காமிச்சுட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் போனா ஒரு பெரிய மனம் இருக்கும், எங்க பார்த்தாலும் மலர்களுக்கும், இந்த மலர்கள் எல்லாம் உனக்கு சேரட்டும், நான் என்னுடைய சகஸ்நாம அர்ச்சனையாக உனக்கு செய்தேன் என்று சொல்லி விடுவானான். இவன் வந்து ஒவ்வொரு புஷ்பமா போடணும் இல்லை, அப்படியே வண்டி வண்டியா வனம் வனமா தோட்டம் தோட்டமா மானசீகமாக அர்ச்சனை செய்வானாம் பீமசேனன். அவ்வளவு பெரிய பக்தி இருந்தது என்று சொல்லுவார். அந்த பக்தியின் காரணத்தினாலே பசு நெய்யினாலே தடவி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினானாம். இன்றைக்கும் கேதாரநாத், அந்த இறைவன் கேதாரேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுக்கு பசு நெய்யினாலே, அதான் ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று பாடுவார் தேவாரத்தில். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோயிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லதே, ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயு என்று சொல்லுவதைப் போலவே இந்த ஆவினுக்கு அருங்கலம் பசுக்களுக்கு வந்து ஐந்து விதமான பொருட்களை இறைவனுக்காக கொடுக்கிறது. அந்த ஐந்து விதமான பொருள்கள் ஒன்று இந்த பசு நெய்யா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பசு நெய் அதை ஊற்றி இன்றைக்கும் அபிஷேகம் செய்கின்றார்களாம். அது மாதிரி அந்த ஒரு முக்கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலம் விரட்ட பாகமானது இருக்கின்றது. இரண்டாவது நர நாராயணர்கள், அதுக்கு மேல பத்ரிநாத் என்று சொல்ல முடியும். இங்கே நர நாராயண வடிவத்திலே விஷ்ணுவானவர் தவம் செய்தார். இறைவனுடைய அருள் வேண்டி, சிவனுடைய அருள் வேண்டி, அவருடைய காட்சிக்காக ஏங்கி கேதாரநாத் அந்த இடத்திலே கேதாரத்திற்கு, திருக்கேதாரத்திற்கு வந்து சிவபெருமானுடைய திருக்காட்சியை, கேதாரேஸ்வரர் என்று சொல்லும்படியான திருக்காட்சியை அடைந்தார் என்பதும் இந்த கேதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக உண்டு. அங்கே இறைவன் சிவபெருமானை பூஜித்தாராம். அங்கிருந்து திவ்ய ஸ்தலங்களினுடைய அரசு என்று சொல்லும்படியாக இருக்கிறதுலே எல்லாரும் எதை எந்த இடத்திலே அடைந்து அங்கே இறந்தால் முக்தி கிடைக்குமோ, அப்பேற்பட்ட இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த புண்ணியத்தலமாக இருக்கக்கூடிய காசி என்பதையை அங்கே அடைகிறார். காசி என்பதை சிவனே நிர்மாணித்தது, சிவபெருமானே அந்த காசி என்பதையை நிர்மாணித்தாராம். இதை பற்றிய பலவிதமான சாசனங்கள் 11வது 12வது நூற்றாண்டாவது, அது கிறிஸ்துவதுக்கு முன் என்று சொல்லுகின்ற பிபோர் கிரைஸ்ட், பிசி என்று சொல்லுவார்களே பிபோர் கிரைஸ்ட் என்று, அப்போ அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக 11-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே காசியிலே இருந்த கோயில்களை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவ்வளவு மிக பழமையான கோயில் காசி எம்பெருமான், தொட்டு நாமம் அபிஷேகம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய காசி. இங்கே அருணகிரிநாதர் பாடும் பொழுது வேள முண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி நாடு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நெய்ந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று பாடுவார். அப்படி எம்பெருமான் அந்த கங்கை கரையிலே உத்தர காசியாக எல்லாத்துக்கும் காசிக்கு சமானம், காசிக்கு சமானம் என்று எது இருக்கிறதோ, எங்கே எம்பெருமான் தாரக மந்திரத்தை சொல்லுகின்றானோ, எங்கே அந்த எம்பெருமான் முக்தியை கொடுக்கின்றானோ, அந்த காசி கஷேத்திரத்தை பார்த்தாராம். அந்த காசி கஷேத்திரத்தை தரிசித்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து வருகிறார். வரும் பொழுது சிலாத குமாரர், சிலாதருங்கிற முனிவர் அவருக்கு மகனாக நந்தியம்பெருமான் தோன்றுகின்றார். அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய சிவபக்தியின் காரணத்தினால இறைவனை நான் எப்பொழுதும் தங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தவம் செய்து அவரிடத்திலே வரமடைந்தாராம். அந்த தவம் செய்த மலை அரசு என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்ரீ சைலம். சைலம்னா மலைன்னு அர்த்தம். அந்த சைலமே அதுதான் மலை, வேற ஒண்ணுமே சொல்ல, மலை அரசு மலை என்று சொல்லுகின்றார்கள். வெறும் மலை கதை கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய மலை என்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீசைலம் என்று எது பெயர் பெற்றிருக்கிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலத்தையும் அடைகின்றாராம். இந்த ஸ்ரீசைலத்துல விநாயக பெருமான கடைசியா ஊருக்கு வெளியில வரும் பொழுது பார்க்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அங்கே இன்றைக்கும் கூட அம்பிகை ஸ்ரீசைல நாதனையும் திருப்பருப்பதம் என்று தமிழிலே அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் நாமே அர்ச்சனை ருத்ரத்தினாலே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய தன்மையும் வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த க்ஷேத்திரமான அந்த ஸ்ரீசைலத்திற்கு வருகிறார், எம்பெருமாட்டியை தரிசிக்கிறார். எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் வருகின்றாராம். ஸ்ரீ விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். அந்த விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே இருந்து எது தட்சிண கைலாசம் என்று சொல்லப்படுகிறதோ, எது பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறதோ, சுவர்ணமுகி நதிக்கரையிலே இது அமைந்திருக்கிறதோ, அப்பேற்பட்ட தட்சிண கைலாசம் என்று சொல்லும்படியாகின்ற காளஹஸ்திக்கு வந்தாராம். அங்கே அதனுடைய சிறப்பெல்லாம் சிலந்தி, பாம்பு வழிபட்டது, யானை வழிபட்டது, நக்கீரர் வழிபட்டார், சிவகோச்சரி முனிவரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்கள் என்று எத்தனையோ பேர்கள் வழிபட்ட ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலத்திலே வாயு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது ரொம்ப அற்புதமா இருக்கும். பார்ப்பதற்கு அது எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்தம் தரக்கூடியது. எப்பொழுது பார்த்தாலும் அங்கே பக்கத்திலேயே திருவேங்கடம், எல்லாரும் அங்கே போயிட்டு இங்கே வரும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். காளஹஸ்தியில மிகச்சிறப்பானதாக இருக்கும். கொஞ்ச தூரம் மேல சின்ன குன்று, மேலே ஏறினார் எந்த சிவகோச்சரியாருக்கு சிவகோச்சரியாரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்களோ அங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கமாக சிறிய குன்று, எல்லாரும் நடந்து செல்லலாம், மேல நடந்து செல்லலாம். அங்கே இருக்கிறது எதிர்ப்புக்கு இன்னொரு குன்று இருக்கும், அங்கே காளி கோயிலானது இருக்கும். அதே போல இங்கே காளஹஸ்தியாக இதை பாடும் பொழுது அருணையர் ரொம்ப அழகா பாடுவார். சீரத்தானத்தில் பணியாதே ஜெகத்தோர் பற்றை கூறியாதே வருத்தா மாற்றோப்பிலதான மலத்தாள் வைத்தனையாழ்வாய் நிறுத்தா கர்த்த துவனேஷா நினைத்தார் சித்த துறைவோனே திருத்தாள் முக்தர் கருள்வானே திருத்தாள் முக்தர் கருள்வானே திருக்காளத்தி பெருமாளே திருக்காளத்தி பெருமாளே மலர்த்தாள் வைத்து எத்தனையாழ்வாய். எத்தனை சொன்னா ஏமாற்றக்கூடியவன் அர்த்தம். இப்படி என்னை ஆள வேண்டும் வருத்தா மற்றொப்பிலதான மலர்த்தாள் வைத்தனையாழ்வாய். இங்க முருகப்பெருமானை பாடுவாள். ஏமாற்றக்கூடியவன் உன்னை ஏமாற்றி என்னை ஏமாற்றி உலகத்தையெல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன், ஆனால் ஒப்பில்லாத உன்னுடைய திருவடிகளை மலர்த்தாளை என் மீது வைத்து என்னை ஆள வேண்டும் திருக்காலத்தி பெருமாளே நீ யாருக்கெல்லாம் கொடுப்ப திருத்தாள் முத்தற்கருள்வோனே திருத்தாள் முத்தற்கருள்வோனே மலர்த்தாள் வைத்தனையாழ்வாய் திருத்தாள். திருத்தாள் என்ன பொருள்? முக்தியை கொடுக்கக்கூடிய திருவடிகள். திருத்தாள் திரு என்பது இந்த இடத்துல முக்தி என்று குறிக்கும். திருத்தாள் ஒப்பில்லதான சிறப்பான முக்தியை தரக்கூடிய உன்னுடைய திருவடிகளை யாருக்கு கொடுப்ப? திருத்தாள் முக்தர் கருள்வானே. முக்தர்களுக்கு கொடுக்கிறாய், கொடுத்த காரணத்தினாலே முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் அப்பேற்பட்ட வருத்தம் மற்றும் பிளதான மலர்த்தாள் வைத்தனையாழ்வாய். ஏன் மலர்த்தாள்னு சொன்னார் அருணகிரிநாதருடைய வாக்குல அவ்வளவு சிறப்புண்டு. மலர் எங்கும் இருக்கும், சேற்றிலே செந்தாமரை முளைக்கும். அதே போலத்தான் திணியான மனோ சிலை மீது உணர்ந்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ நம்ம பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் தோன்றுமா என்று கேட்பதை போலவே, தோன்ற வேண்டும் என்று கேட்பதை போலவே பூ இந்த இடத்துல தான் இருக்கு, பிறக்கும் சொல்ல முடியாது. குப்பையிலே பூ பிறந்திருக்கலாம், பூ வரலாம். இதே போல சேற்றிலே செந்தாமரை முளைத்து இருக்கலாம். நானும் அதே போலத்தானப்பா. இந்த சிகத்திலே பற்றை மாயையை கொண்டிருக்கக்கூடியவன் நான். ஆனால் எனக்கு மற்ற ஒப்பில்லதாக இருக்கக்கூடிய மற்றொப்பிலதான மலர்த்தாழ் வைத்து எத்தனை ஆழ்வா, எத்தனை நான் ஏமாற்றக்கூடிய, எத்தனை எத்து வேலை, ஏமாற்று வேலை செய்யக்கூடிய என்னை ஆள வேண்டும். அதனால மலர்த்தாழ்னார். மலர் எங்கும் தோன்றும், என்னுடைய இதயத்திலே தோன்றக்கூடாதா, என்னுடைய தலையிலே தோன்றக்கூடாதா? அவர்களுக்கு முக்தியை, முக்தர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய திருத்தாள். ஆனால் இங்கேயோ சேற்றிலே முளைத்த செந்தாமரை போலே புகழ் பெறக்கூடியது மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா என்று சொல்லும்படியாக காளகஸ்திக்கு சொல்லுவாரே. அதை போல அந்த காளகஸ்தி எம்பெருமானை அங்கே சிலந்தியும் பாம்பும் வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்கிறாராம். பார்த்து ஆனந்த பரவசரான ஆனார். அடுத்த க்ஷேத்திரம் திருவேங்கடமலைக்கு போனாராம். திருவேங்கடமலை எப்படின்னா, திருவேங்கடமலை வேறொன்றும் கிடையாது, இவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிறு குழந்தையாக இருந்த பொழுது மாங்கனிக்காக, இது ஸ்காந்தத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திரமாக உண்டு. மாங்கனிக்காக இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை தான் அடைய வேண்டும் என்று கோபித்துக் கொண்டு ஒரு பிலம் குகை வழியாக திருவேங்கடமலை வந்தான் என்று பண்டு தான் வரும் வேங்கடகிரியையும் பார்த்தான் என்று சொல்லும்படியாக அவர் வந்தார். அந்த திருவேங்கடகிரிக்கு வேங்கடாஜலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், மீண்டும் வருகின்றேன் என்று சொல்வதைப் போலவே அந்த வேங்கடாச்சலத்துக்கு வருகின்றாராம். இந்த வேங்கடாச்சலத்துல கீழே கபில தீர்த்தம்னு உண்டு. அந்த கபில தீர்த்தத்துக்கு அருகில நீங்கள் பார்க்கலாம், கபில தீர்த்தத்துக்கு அருகிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். மிக அழகாக இருப்பார், அதை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகான முருகப்பெருமான். நம்ம மேல எல்லாரும் போகும்பொழுது என்ன செய்வார்கள், நேர போய் வெங்கடாஜலபதியை பார்ப்பார், திருச்சுகுனோர் வந்து பார்ப்பார்கள், அம்பிகையை பார்ப்பார்கள், உடனே ஓடி வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அங்கே எம்பெருமான் கபில தீர்த்தத்துக்கு இடையிலே கபிலேஸ்வரர் என்று சொல்லி சிவபெருமான் இருக்கிறார், முருகப்பெருமானும் அருகருகே அமைந்திருக்கிறார்கள். மிக அழகான முருகப்பெருமான் இருக்கிறார். அப்படி அந்த முருகப்பெருமான் வெங்கடாச்சலத்திலே தான் முன்பு வந்திருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலத்தையும் இருந்து அங்கே தங்கினாராம். அங்கே இருந்து தங்கி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு செல்லுகிறார். இங்க செல்லும்பொழுது இன்னொன்னு பார்க்கலாம், திருவேங்கடைய மலையை பற்றி பாடும்பொழுதுதான் அருணகிரிநாதர் வேண்டும் அடியர் போலவர் முனிவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல பாடுவார். கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவன், இப்ப நம்ம சொல்லுகிறோம் அவர் கேட்க கொடுக்கக்கூடியவர் என்று. ஆனால் அங்கே முருகப்பெருமானை சொல்லுவார், கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் என்று. அங்கே மிகச்சிறப்பாக முருகப்பெருமானை கொடுக்கக்கூடிய வரதராஜனாக இருக்கப்பட்டவன் என்று பாடுவார் அருணகிரிநாதர். அங்கிருந்து திருவாலங்காடு வருகிறாராம். திருவாலங்காடு திருவேங்கடத்திலே இருந்து திருவாலங்காடுக்கு வருகிறார். திருவாலங்காடு எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய மிகச்சிறப்பானதாக சொல்லுகிறார்கள். காளி தேவி ஆடல் புரிந்த பொழுது தானே மிகச்சிறந்ததாக ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவளுக்கு செருக்கு ஏற்பட்டதாம். செருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இறைவனோடு ஆடல் போர் புரிகிறாள், போட்டி நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அங்கே ஊர்துவ தாண்டவ நாயகராக எம்பெருமான் கீழே தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குழையை கீழே இட்டு தன்னுடைய பாதத்தினாலே அந்த குழையை எடுத்து மீண்டும் காதிலே அணிந்து கொண்டாராம். அந்த காலை உயர்த்த முடியாத காரணத்தினாலே காளியானவள் வெட்கி, காளி வெட்க என்று அருணகிரிநாதர் பாடுவார், காளி வெட்கும்படியாக அந்த இடத்துல திருவாலங்காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். கண்டிப்பாக பார்க்கணும். மெட்ராஸில் இருந்து அங்கே திருவாலங்காட்டுக்கு ட்ரெயின் பலது சென்று கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். சென்னையிலிருந்து போகலாம் அல்லது பெங்களூரிலிருந்து செல்லும்படியாக திருவாலங்காடு போறதுல பக்கத்துல சென்று அங்கிருந்தும் கூட திருவாலங்காடு செல்ல முடியும். கொஞ்சம் தூரம் பஸ்ல போக வேண்டியிருக்கும். பக்கத்திலேயே என்ன இருக்கு, அங்கிருந்து திருத்தணிக்கும் போகலாம். திருவாலங்காடிலிருந்து திருத்தணி அங்கே செல்ல முடியும். திருவாலங்காட்டில மிக அருமையாக பெரிய சிவன் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவர் எழுந்தருளி இருப்பார். காரைக்கால் அம்மைக்கு அங்க வந்துதான் ஆலங்காட்டு ஈசன் தான், நீ ஆலங்காட்டிலே வா, உனக்கு என்னுடைய ஆடற்காட்சியை காண்பிப்போம் என்று கைலாசத்துல சொல்லி கொடுத்தாராம். அந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய பாதத்திலேயே என்னாலும் கீழே விற்றிருக்க, தாளத்தோடு விற்றிருக்க ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவ்வளவு அழகா இருக்கும், போய் பார்க்க வேண்டும். மிக அழகான மூர்த்தி அங்கே ஊர்துவ தாண்டவராக இருக்கிறார். பக்கத்திலேயே காளி கோயிலும் உண்டு. காளி கோயில் பின்னாடி ஒரு காளி கோயில், அமைதி ஒரு அமைதியான இடம், சிறிய நந்தவனத்தோடு ஒரு காளியினுடைய கோயிலும் உண்டு. அங்கே மிக அருமையான சிவபெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதை பாடும் பொழுது திருவாலங்காட்டில் எம்பெருமானை பாடும் பொழுது மிக அழகாக பாடுவார்.
புவி பூனல் காலும் காட்டி சிகியோடு வானும் சேர்த்தி புது மனமானும் பூட்டி இடையூடே பொறி புலன் ஈரை தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ் வழி நாளைந்தாக்கி வரு காயம் பவவினை நூறும் காட்டி சுவமதித்தானும் சோட்டி பசுபதி பாசம் காட்டி புலமாய படிமிசை போகின்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே படிமிசை போகின்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே
சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க திரு நடமாடும் கூத்தர் முருகோனே
அப்படியே சென்று கொண்டிருக்கும். கடைசியில் பாடுவார்.
குவலயம் யாவும் போற்ற பழனையில் ஆலம் காட்டில் குரமகள் பாதம் போற்றும் பெருமானே
அந்த எம்பெருமானை அருணகிரிநாதர் இதே போலத்தான் வடிவது நீலங்காட்டி முடிவுள காலன் கூட்டி வர விடு தூதர் கோட்டி விடுபாசம் மகனோடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதிகட மாயன் தீட்டி உயிர் போமும்
படிமிசை தாளும் காட்டி உடலுரு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீத்தும் அடியேயனை பறிவோடு நாளும் காத்து விரி தமிழ் ஆலம் கூர்த்த பரப்புகழ் பாடன்றொடருள்வாயே
ரொம்ப அருமையாக வேண்டுகிறார். அடியனை என்ன செய்ய வேண்டும்? பறிவோடு நாளும் காத்து விரி தமிழ் ஆல் அம் கூர்த்த விரிதமிழால் அம் கூர்த்த பரப்புகழ் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே என்னை ஆட்கொள்ள வேண்டும். தமிழினாலே உன்னை பாட வேண்டும், அழகிய பாக்களினாலே உன்னை பாட வேண்டும் என்று இந்த இடத்துல பாடுகின்றார். அப்படி திருவாலங்காட்டிலே முருகப்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கின்றாராம். அங்கே இருந்து மகாவிஷ்ணுவானவர் எந்த எம்பெருமானுடைய தாண்டவத்திற்கு மத்தளம் வாசிக்கிறாரோ அப்பேற்பட்ட ரக்ஷா தாண்டவம் இங்கே ஆடப்படுகிறதோ எந்த வேதங்கள் ஆனது மாமரமாக இருந்து அங்கே அழிவில்லாததாக ஊழிக்காலத்திலேயும் அழிவில்லாததாக இருக்குமோ அம்பிகையினாலே எங்கே பூஜிக்கப்பட்டதோ ஏக அம்பரம் என்று சொல்லும்படியாக அம்பரம் என்று சொல்லும்படியாக தனி ஒரு மாமரமாக அதிலே இருக்கக்கூடிய மாங்கனியாக எவன் ஒருவன் எம்பிரான் இருக்கிறானோ அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம் எம்பெருமார். காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சியிலே குரு அந்த மாமர நிழலிலே மாமரமாக இருக்கக்கூடிய மாமரத்திலே வரக்கூடிய பழமாக எம்பெருமானே இருக்கின்றானாம். ஊடியிலேயும் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சிக்கு பார்க்கிறாரா எம்பெருமானை தரிசித்து அறிவிலா பித்தமுன்றன் அடித்தொழா கட்டமஞ்சர் அசடர்வே கத்தன் நன்றி அறியாத அவலர் மேற் சொற்கள் கொண்டு கபிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி குணர்ந்து தெரிவுலாத்தி திறந்து தெரிவை மார்க்குச் சுரிந்து அவமே யான் திரிய மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே என்று சொல்லும்படியாக இறைவர் மாற்றற்ற செம்பன் வடிவம் வேற்று பிரிந்து இடவமே கட்சி வந்த உமையாழ்தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகும் சொல் உடையோனே என்று சொல்லும்படியாக தடுவக் குலைந்த நாதராக இருக்கக்கூடியவர் இன்னும் கூட அந்த எம்பெருமானுடைய வளைத்தெழும்பும் முளைத்தெழும்பும் இருக்கிறதா? அது மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் இந்த இரண்டு அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல ரெண்டு இடம் சொல்லுவார்கள், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். பிருத்திவியாக பஞ்சபூத ஸ்தலத்திலே, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஐந்திலே திருவாரூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பிருத்திவி ஸ்தலமாக சொல்லப்படும். அங்கே எம்பெருமானை, காஞ்சிநாதனை எம்பெருமானை இங்கே மரநிழலிலே பூஜிக்கின்றாராம். தான் குமரகோட்டம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு கோயிலை ஏற்படுத்தி குமரகோட்டத்திலே அமர்ந்தார் முருகப்பெருமான். இன்றைக்கும் பார்க்கலாம், சிவனுடைய அங்கே காஞ்சியிலே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நடுவில் எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய குமரக்கோட்டம், பிறகு காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மையினுடைய கோயில் இருக்கும். எல்லாம் நடந்தே செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். நடுவிலே முருகப்பெருமான் சோமாஸ்கந்தரை போலவே சிவன், நடுவிலே முருகன், அடுத்தது பார்வதி என்று சொல்லும்படியாக ஒரு அமைப்பு உண்டு. அங்கே இன்னொன்றும் உண்டு, அம்பிகையினுடைய சன்னிதானம் வேற எந்த இடத்திலையும் அங்கே இருக்கக்கூடியதற்கு கிடையாது. அந்த காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக காஞ்சிக்கு பெருமை, பேர்பட்ட பெருமை எவ்வளவோ சொல்லலாம். பாடல் பெற்ற ஸ்தலம் அருகிலேயே இன்னொன்று இருக்கிறது, அதிலேயே காஞ்சிபுரத்திலேயே ஏராளமான கோயில்கள் இருக்கின்றது. விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி என்று சொல்லும்படியாக மதத்தை மட்டுமல்ல அறிவையும் வளர்த்த இடம் காஞ்சிபுரமாக, அம்பிகையினுடைய சக்தி பீடமாகவும் இருக்கக்கூடியது. பாடல் பெற்ற நாயன்மார்களாலே பல பேராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பல பேருக்கு திருவிளையாடல் அவ்வளவு அழகாக எம்பெருமான் நடத்தி காட்டியவன், இந்த உலகத்திலே நடத்தி காட்டியவன். அதே போல மனத்தினாலேயே நினைத்த எம்பெருமானை, திருநின்று பொருளே நினைத்த எம்பெருமானை அங்கே மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய தன்னையையும் நம்ம பார்க்கலாம். பல்லவ மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம். நம்முடைய கட்டட கலைக்கு அந்த சிறப்புக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் நடந்தது எல்லாம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படித்தான் தூரத்தில் இருக்கும். தயவு செய்து போனால் ஒரே ஒரு கோயிலோட ஓடி வந்து விடாதீர்கள். அங்கே பலவிதமான கோயில்கள் உண்டு, தரிசிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கே டைம் இருக்கு, நமக்கெல்லாம் டைம் இருக்காதா? நமக்கு தான் டைம் இல்லாத மாதிரி நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் எல்லாவற்றிற்கும் நேரம் வைத்துக் கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போனார் என்கின்ற குறிப்பு இங்கே வரும். அந்த கோயிலிலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாராம். குமரகோட்டத்திலே அமர்ந்த எம்பெருமான் அடுத்தது அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார். எங்கே போனார்? அருணாச்சலே ஸ்மரணாத் முக்திஹி என்று சொல்லும்படியாக, எந்த அருணையை நினைக்க முக்தி தருமோ, எந்த எம்பெருமான் தானே மறையாக இருக்கிறானோ, பஞ்சபூத ஸ்தலத்திலே மூன்றாவதாக அக்னித்தலமாக எது இருக்குமோ, அப்பேற்பட்ட திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அடிமுடி அறியாத பிரம்மனும் திருமாலும் அடிமுடி அறியாதபடியாக இருக்க ஜோதிர்லிங்கமாக, ஜோதியாக, பிழப்பமாக தோன்றினானே, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையாகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்தாராம்.
இரவு பகல் பல காலம் இயலை செய்மோ தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருகருளை தருவாயே, பர கருணை பெருவாழ்வே, பரசிவத்துவக்கான அரணருஷர் புதல்வோனே, அருணகிரி பெருமாளே, திருமதனை தெளிவாக திருவருளை தருவாயே.
எவ்வளவோ பாடல்கள் உண்டு. நமசிவாய பஞ்சாட்சரத்த மந்திரத்தை பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருப்புகளையும் இங்கே பாடி வைத்திருக்க, ஜெய ஜெய அருணாத்ரி சிவசிவ என்று, ஜெய ஜெய அருணாத்ரி என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே ஸ்தூல சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரங்களே அந்த பஞ்சாட்சர சக்கரம் என்று போட்டிருப்பார்கள். அந்த சக்கரத்தையே தன்னுடைய திருப்புகளிலே அருணகிரிநாதர் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இங்கே ஒரு மூன்று விதமான தன்மை பார்க்கலாம். இந்த கேதாரநாத் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேதாரநாத்துல ஒரு உளுந்தளவு தீர்த்தம் அங்கே பருகினாலும், சிவனை நினைத்து பருகினாலும், அதற்கு பிறகு தாய்ப்பாலினுடைய ருசியை அவன் அனுபவிக்க மாட்டான். அதாவது அடுத்த பிறவியே கிடையாது, உளுந்தளவு தீர்த்தம் அங்கே சாப்பிட்டாலும் கேதாரநாத்துல கேதாரேஸ்வரன் இடத்துல அந்த தீர்த்தத்தை அடுத்த முறை அவனுக்கு பிறப்பே கிடையாதுன்னார். அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாரே, நம்ம இப்பொழுதெல்லாம் நன்றியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினாரே, அவருக்கு திகழ் தசக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான். பட்டோலை நாயகமாக நின்று அவர் வாசி அவர் எழுதி எழுதி கொடுத்ததெல்லாம் ப்ரூஃப் ரீடர் மாதிரி முருகப்பெருமான் திருத்தி வைத்தானே. அது நடந்தது குமரக்கோட்டம். நமக்கெல்லாம் இந்த கந்தபுராணத்தை கொடுத்த கந்த பெருமான் இருக்கக்கூடியது அங்கே குமரகோட்டம். அது மட்டுமில்ல, மூன்றாவது இப்ப திருவருணை பார்த்தமே, அருணகிரி வள்ளலை இந்த உலகத்துக்கு கொடுத்த க்ஷேத்திரம். இவ்வளவு திருப்புகள் பாடுகிறோம் வேத சாரமாக. எம்பெருமானை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான கதைகளையும் பல புராணங்களையும் உள்ளடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதன் வாக்குக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என்று இருக்கிறது. அந்த அருணகிரி எம்மான் அருணகிரி பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அருணகிரி. திருவண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை என்று எல்லாரும் அண்ணாந்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையை இறைவன் அமர்ந்து அங்கிருந்து அடுத்தது மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றாராம். பெண்ணையாற்றினுடைய வடகரையில் இருக்கப்பட்ட திருவண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணை நல்லூர் சிவபக்தர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த இடம். ஏன், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்திலே மிகச்சிறப்பான சரித்திரம் அங்கே இருக்கும். ஆக வெண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். அங்கே இருந்து அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு வருகிறாராம். எப்படி அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுனால், காசிக்கு சமமாக செல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம். இறந்த உயிர்களை எல்லாம் அம்பிகை என்ன பண்றானா, விசிறியால் அப்படியே விசிறி களைப்பாற்றிய நான் இந்த உலகத்தினுடைய தாபம் இறந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு இருக்கிறதா, அதை தன் விசிறியாலே புடவி தலைப்பாலே விசிறி அவருடைய களைப்பை எல்லாம் ஆற்றி இறைவன் தன்னுடைய தொடை மீது அமர்த்தி கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எங்கே சொல்லுகின்றானோ, அம்பிகை எப்படி தானே வயதானவளாக எங்கே அமர்ந்திருக்கிறாளோ, விருத்த கிரீசன் விருத்தபுரி அம்பிகை என்று சொல்லும்படியாக விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சமமான அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாராம் எம்பெருமான். அங்கே இறைவன் தமது சாரூபியத்தையே கொடுத்து அழுகின்றாராம் எல்லாருக்கும், அடியவர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அப்பேற்பட்ட தன்னைக்கு அங்கே செல்லுகின்றார். அடுத்தது பார்த்தால், நாம் எல்லாரும் சிவன் அடியார்களெல்லாம் எதை போற்றுகின்றார்களோ, எந்த க்ஷேத்திரமானது கோயில் என்று சொல்லப்படுகின்றதோ, இந்த க்ஷேத்திரத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அப்பேற்பட்ட சிதம்பரம், சிதம்பரம் என்று சொல்லும்படியாக கனக சபை இருக்கின்றதே, அந்த கனக சபையாக இருக்கப்பட்ட சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு அவர் அங்கே சென்றாராம். பதஞ்சலி வியாக்ரவாத முனிவருக்காக பெரிய கருணையோடு ஆனந்த தாண்டவம் புரிந்திருக்கின்ற எம்பெருமான் போய் பார்க்க வேண்டும்.